الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد قد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني أو كما قال عليه الصلاة والسلام سرب فغلم புகழ்ச்சியும் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் சாந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஉன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக ஜும்ஆவை நிறைவேற்றுவான் வேண்டி இங்கே ஆத்திகாவுடைய நியத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எவற்றை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை தன்னுடைய சக்திக்கு ஏற்ப எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக நூற்றுக்கு நூறு தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஒத்தியத்து செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் வாழ வைத்திருக்கின்றான். படிப்பினை நிறைந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு சிலர்கள் வந்திருக்கின்றார்கள், பலர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஹஜ்ஜுக்கு முன்னால் அந்த பத்து தினங்களுடைய நோன்பை நோட்டிருப்போம், அரபாவுடைய நோன்பை நோட்டிருப்போம், ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி இருப்போம், உலகையாவை அறுத்திருப்போம். இப்படி ஹஜ்ஜுடைய நிறைய அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தான். ஹஜ்ஜுடைய மாதம் கடைசி ஒரு சில தினங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஹஜ்ஜுடைய பிறையின் இது தேய் பிறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய இந்த மாதம் எங்களுக்கு எதை சொல்கின்றது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து செய்த தியாகத்தின் பெயர்தான், அவர்கள் அசைந்த அசைவுகள் தான், அவர்களுடைய தியாகத்தின் பிரதிபலம் தான் ஹஜ்ஜுடைய கிரிகையாக இருக்கின்றது, இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சம்பவத்தை நாம் படித்திருப்போம். ஆனால் அந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அதை சில சந்தர்ப்பத்தில் நாம் புரிந்திருக்க மாட்டோம். அது தொடர்பில் எங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் படிப்பினைகள் கிடைத்திருக்க மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நிறைய பேர் எழுதி இருக்கின்றார்கள். அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன, விளக்கம் என்ன என்ற தலைப்பிடும் நிறைய புத்தகங்களை உலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள். அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள் ஃபிக்ஹு சீரத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, நாம் பெற வேண்டிய படிப்புகள் என்ன என்பதையெல்லாம் தலைப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் படிப்பினை என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன, அல்லது ஃபிக்ஹு சீரத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள் என்ன,
அனைத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. பல நூறு காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறில் இந்த ஒரு மிம்பரில் இருந்து கொண்டு முழுதையும் சொல்லி முடிக்க முடியாது. என்றாலும் இந்த ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில படிப்பினைகளை எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்வது சால சிறந்தது என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கிய விடயங்களை தொட்டு காட்டுகின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் அவன் கூறுகின்றான். நபியை பார்த்து சொல்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய சமூகத்தாருக்கு, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நபாவை சொல்லுங்கள். நபா என்றால் என்ன? நபா என்ற ஒரு பதம் இருக்கின்றது அரபியிலே. அதே போன்று ஹபர் என்ற ஒரு பதமும் இருக்கின்றது. ஹபர் என்றால் செய்தி என்று அர்த்தம். நப என்றாலும் செய்தி என்றுதான் அர்த்தம். என்றாலும் இரண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கின்றது. ஹபர் என்றால் காலையில் நாங்கள் கேட்கின்றோம், ரேடியோவை திறந்தவுடன் அதை போட்டவுடன் நாம் கேட்கின்றோம் செய்திகள். அந்த செய்திக்கும் ஹபர் என்று சொல்லலாம். அதுவல்ல இங்கே நப என்பது மிக முக்கியமான செய்தி என்று அர்த்தம், மிக அவசியமான செய்தி என்று அர்த்தம், மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய மகிமை மிக்க என்னையெல்லாம் ஒரு செய்தியை மேம்படுத்தி சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிறந்த மிக முக்கியமான என்பதை அனைத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நபா என்பதாக இருக்கின்றது. எனவே இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மிக முக்கியமான செய்திகளை உங்களுடைய உம்மத்தினருக்கு நீங்கள் நபியே சொல்லி வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி இருக்கின்றான். என்ன சொல்ல வருகின்றேன், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய செய்தியை கேட்டு புளித்து விட்டோமே, ஒவ்வொரு வருஷமும் அதைத்தானே சொல்றாங்க, ஜமாஸ்காரங்க கூட அவங்கள மதத்தானே சொல்றாங்க. அப்படி பார்ப்பது அல்ல, ஒரு படிப்பினையோடு பார்க்க வேண்டும். அந்த படிப்பினைகளில் ஒரு சிலரை உங்களுக்கு நான் எத்தி வைக்கின்றேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சமூகத்தாரில் சேர்ந்திருக்கின்றான், ஒரு நபியாக ரசூலாக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் ஓர் அழைப்பாளன், தான் ஒரு தாயி என்ற அடிப்படையில் தன்னுடைய அழைப்பை எங்கே இருந்து அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய அழைப்பாளன் தன்னுடைய அழைப்பில் மிக முக்கியமான கட்டமாக தன்னுடைய குடும்பத்தை அவன் கவனிக்க வேண்டும். குடும்பத்தில் இஸ்லாமிய அழைப்பை அவன் புகுத்த வேண்டும், அங்கே அவன் கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய பிரச்சாரத்தின் முதல் மைல்கல்லாக அவனுடைய வீடு இருக்க வேண்டும். இஸ்லாமிய பிரச்சாரத்தின் முதல் படியாக அவனுடைய வீடு இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு தருகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இது கால் அலி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மவு வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. அல்லாஹ் இதை பதிவு செய்திருக்கின்றான். உலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய அழைப்பை முதல் முதலாக வைத்தது அவர்களுடைய தந்தை ஆசர் அவர்களிடத்தில் தான். தன்னுடைய தந்தையிலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். சுருக்கம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சின்ன பையனாக இருக்கின்றார்கள், ஒரு சின்ன வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய 15-20 வயசு, அப்படி 15-16 வயசுல அப்படிப்பட்ட ஒரு வாலிப பையனாக இருக்கின்றார்கள். தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள், இஸ்லாமிய அழைப்பை கொடுக்கின்றார்கள். அதிலே ஒரு தந்தையை மகன் எப்படி அழைக்க வேண்டும் என்ற அழகான முன்மாதிரி இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள், யா அபத்தி. அபத்தி என்றால் ஒரு தந்தையை, ஒரு மகன் எப்படி உச்ச இடத்தில் வைத்து அவரை விழிக்க வேண்டும், அவரை அழைக்க வேண்டும், அவருடைய எந்த அளவுக்கு பண்பாக இருக்க வேண்டும், அவரை எப்படி கூப்பிட வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம் என் அபத்தி என்றால், என்னை எல்லாம் தந்தையை உச்சப்படுத்தி சொல்ல முடியுமோ, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய அன்புக்குரிய தந்தையே, மகத்துவம் மிக்க தந்தையே, தந்தைக்கு என்னவெல்லாம் இரக்கத்துடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லலாமோ அப்படிப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பதம் தான் யா அபத்தி என்பது. அந்த உச்சத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை கூப்பிடுகின்றார்கள் அல்லது அழைக்கின்றார்கள். யா அபத்தி, என்னுடைய தந்தையே. சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய வாப்பாவோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம் வாலிபராக இருக்கின்றார். உடம்பில் இருக்கக்கூடிய தைரியத்திற்கு கண்ணா பின்னா என்று வாப்பாவை அழைக்கிறது கேளாது, பெற்றோர்கள் அழைக்கிறது கேளாது. அல்லா பாதுகாக்கணும், எங்கட சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெற்றோருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக ஆச்சரியமானது. அல்லா பாதுகாக்கணும். சிலர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டால் போங்கவா. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாப்பாவை பார்த்து, ஒரு உம்மாவை பார்த்து சொல்ற வார்த்தை ஆயுது போங்கவா. அது ஒரு நல்ல பிள்ளைக்குரிய அடையாளம் அல்ல, ஒரு நல்ல மகனுக்குள்ள அடையாளம் அல்ல. வாப்பா எந்த வயதை அடையட்டும், சிலர்கள் நினைக்கின்றார்கள் அவங்க இப்ப என்டிக் தானே, அவங்க பழைய ஆளுக்க, எங்களை டேஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு படுறது இல்லை அப்படி நினைக்கிறேன். நல்லா பாதுகாக்கணும். எங்கட பொடியன்ப காலத்து எங்கட வயசுல இருக்கக்கூடிய டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க வயசாளியாக இருந்து கொண்டு பேசுறாங்க அப்படி சொல்றது கேளாது. சமய சகோதரர்களே, இன்னும் ஒரு மிகச்சிறந்த படிப்பினையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றார்கள், தந்தை ஒரு காபிராக இருக்கின்றார். பெற்றோர்கள் காபிராக இருக்கட்டும் பரவாயில்லை, பிள்ளை முஸ்லீமாக இருக்கட்டும், ஆனால் வாப்பா வாப்பாவுடைய இடத்துல தான் இருக்கின்றார், பெற்றோர்கள் பெற்றோருடைய இடத்தில் தான் இருக்கின்றார்கள். அவர் காபிர் என்பதற்காக வேண்டி இவர் வார்த்தையை கூட வார்த்தையில் கூட அவரை கண்ணியமிழந்து கண்ணியம் குறைத்து பேசிவிட முடியாது என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணமாக, மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றது. ஹஜரத் இப்ராஹிம் அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றார், நான் ஒரு நபி என்று கூட பார்க்கவில்லை, தந்தை ஒரு காவிர் என்று கூட பார்க்கவில்லை, எவ்வளவு பண்பாக பேசுகின்றார்கள். யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. அழைப்பாளர் அழைப்பு கொடுக்கும் போது கூட எவ்வளவு மென்மையை கையாள வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம். எவ்வளவு அழகாக சொல்கின்றார் தந்தையை பார்த்து, தந்தையே பார்க்காத கேட்க முடியாத எந்த ஒரு உதவி தனக்குத்தானோ அல்லது பிறருக்கோ செய்ய முடியாது, அப்படிப்பட்ட சிலைகளையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், பண்பாக சொல்கின்றார்கள். தந்தையுடைய புறத்திலிருந்து பதில் காரமாக வருகின்றது. காரம் என்றால் சின்ன காரம் அல்ல. எப்படி வருகின்றது என்றால், அராகிபுன் அந்த அன் ஆலிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிம் என்ன எங்கட தெய்வங்களையா நீ வருகிறார் அப்படி என்று சொல்லிட்டு சும்மா உடல்ல சொன்னாரு, இந்த வேலையை நீ உடல்ல என்றிருந்தால் உன்னை நான் கொல்லுவேன் என்று சொல்லல, உன்னை சித்திரவதை செஞ்சு கொள்ளுவேன். எப்படி அர்ஜுமன்னர், கல்லடி கல்லடிச்சு கொல்லும் வரைக்கும், நீ சாகும் வரைக்கும் உன்னால கல்ல அடித்து அடிச்சு உன்னை கொல்லுவேன் என்றார்கள். சாமி சகோதரர்களே, ஒரு அழைப்பாளர், ஒரு முஸ்லிம், தான் முஸ்லிம் என்ற அடிப்படையில, தான் ஒரு தாயி, தான் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளன் என்ற அடிப்படையில், இஸ்லாத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழைப்பாளர்களாகத்தான் இருக்க வேண்டும், தாயிக்களாகத்தான் இருக்க வேண்டும். தான் ஒரு முஸ்லிம், தான் ஒரு முஃமின், தான் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளன் என்ற அடிப்படையில் தன்னுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம். எதிர்ப்பு வரலாம், எங்கே இருந்து எதிர்ப்பு வரலாம், ஹஜரத் இப்ராஹிமுக்கு வந்ததை போன்று அலைஹி ஸலாத்து வஸலாம் வீட்டுக்குள்ளே இருந்து வரலாம், வீட்டுக்குள்ளே இருந்து வருகின்றது. உலகத்தில் எங்கே இருந்து எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கலாம், வீட்டுக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பை சமாளிப்பது சிரமமாக இருக்கின்றது, மிகச் சிரமம், மிக கடினம். என்றாலும் ஹஜரத் இப்ராஹிம் எப்படி சமாளிக்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ். தந்தை சொல்கின்றார், உன்னை கொண்டு போடுவேன். இவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா, சலாமுன் அலை, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. என்ன கருத்தை சொல்கின்றார்கள் தெரியுமா? நாம் சலாம் சொல்கின்றோம், சலாத்தின் கருத்து என்ன? நாம் ஒருவருக்கு சலாம் சொல்கின்றோம் அல்லது சலாத்துக்கு பதில் சொல்கின்றோம், வஅலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு இடைச்சல் ஏற்படுவதாக என்றெல்லாம் சொல்கின்றோம். இதன் கருத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னால் எந்த விதமான தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அதனால் தான் சலாம் சொல்வது சுன்னத், ஆரம்பிப்பது, சலாமை சொல்வது ஆரம்பிப்பது சுன்னத். ஆனால் அதற்கு பதில் சொல்வது வாஜிப். ஏன் தெரியுமா? ஒருவர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கும் போது அவருக்கு இதே உத்தரவாதத்தை திருப்பி கொடுப்பது கட்டாயமாகி விடுகின்றது. சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் என்ன சொல்கின்றார்? உங்களுக்கு என்னை கொள்வதற்குண்டான அனுமதி இருக்கின்றது, கொள்ளலாம், நீங்கள் என்னுடைய தந்தையாக இருக்கின்றீர்கள். இஸ்லாமிய லோ இது, இஸ்லாமிய சட்டம் இது. என்ன தெரியுமா? ஒரு தந்தை ஒரு பிள்ளையை கொள்வது அனுமதி இல்லை. யாரும் யாரையை கொன்றுவிட முடியாது, உயிரை பறிக்க முடியாது. என்றாலும் ஒரு தந்தை பிள்ளையை கொன்றுவிட்டால் இஸ்லாமிய சட்டம் அந்த தந்தையை பிள்ளைக்கு பகரமாக பழிக்கு பழி வாங்க முடியாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டமாக இருக்கின்றது. உலகம் இன்று எங்கே போய்விட்டது? ஒரு தந்தை பிறந்தை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு அடித்தால் அதற்கு என்று போலடாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் அப்படி மடத்தனமான சட்டங்களை போதிக்கவில்லை. ஏன் தெரியுமா இந்த சட்டத்தை இஸ்லாம் விதித்திருக்கின்றது? இஸ்லாம் ஒரு தத்துவ ரீதியான கருத்தை முன்வைக்கின்றது. என்ன தத்துவ ரீதியான கருத்து என்றால், ஒருவர் உருவாகுவதற்கு எது காரணமாக இருந்ததோ, எது அடிப்படையாக இருந்ததோ, அந்த அடிப்படை ஒரு பிரிவுக்காக வேண்டி அளிக்கப்பட முடியாது. தந்தை என்பது அடிப்படையானவர் பிள்ளைக்கு, பிள்ளை என்பது தந்தையிலிருந்து பிரிந்து வந்த ஒன்று. எனவே பிரிந்து வந்த ஒன்றுக்காக அடிப்படை அளிக்கப்பட முடியாது என்பது ஒரு தத்துவ ரீதியான கருத்தாக இருக்கின்றது. இஸ்லாம் அதைத்தான் பார்க்க வேண்டும் என்பது அல்ல, ஒரு தத்துவ கருத்தை இங்கே சொல்கின்றேன். என்றாலும் அல்லாஹ் ரசூலினை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள், அதற்காக வழிபடுகின்றோம், வழிபட வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சலாத்தினூடாக எதை சொல்கின்றார்? தந்தையே, நீங்கள் எனக்கு என்னதான் அநியாயம் செய்தாலும் நான் உங்களுக்கு கையை உயர்த்த மாட்டேன், வார்த்தையிலும் தவற மாட்டேன். இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன படிப்பினை இருக்கின்றது! இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு எதை படித்து தருகின்றார்கள்? நாம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய, அவர்களை பின்பற்ற வேண்டிய அவ்வளவு விஷயங்கள் இதிலே இருக்கின்றன. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்களுக்கு சொல்லும் போது, இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இந்த இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? உங்களுடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வகுத்து தந்த மார்க்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். அவ்வளவு படிப்பினை நிறைந்த சம்பவங்களாகத்தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக இன்னும் ஒரு படி மேலே போய் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தைக்கு சொல்கின்றார், அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, தந்தையே, நீங்கள் எனக்கு எதுவும் செய்யலாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடத்தில் பாவமன்னிப்பும் தேடுவேன் என்றார்கள். ஒரு தந்தையோடு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த படிப்பினையை ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானார். இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதனுடைய அடுத்த ஒரு பகுதியை பின்னால் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹதரத் இப்ராஹிம் தன்னுடைய அழைப்பை வீட்டிலிருந்து துவங்குகின்றார். ஆம், அதுதான் ஒரு அழைப்பாளரின் முதல் படித்தரம், முதல் அத்தியாயமாக இருக்க வேண்டும். ஆனால் அதுவே அவருடைய முடிவாக ஆகிவிடக் கூடாது. குடும்பம் ஏற்கின்றார்கள் இல்லை, ஃபேமிலி அவருக்கு சோது வாராங்க இல்ல என்றிருந்தால் சிலங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது உங்களோட குடும்பத்தை பாருங்களேன், உங்களோட குடும்பத்தை சொல்ல வேண்டியதானே, சிலர்கள் இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு கொடுக்கும் பதில், உலகத்தை பார்க்காம உங்களோட குடும்பத்தை பாருங்க, பார்க்க வேணும், ஆனால் அவர்கள் வழிக்கு வருகின்றார்கள் இல்லை என்றிருந்தால் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடாது, வெளியில் போக வேண்டும் என்பதற்குண்டான படிப்பினையும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பாடம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அவர்கள் குடும்பத்தோடு அந்த வரையறையில் இருக்கவில்லை, வெளியே வருகின்றார்கள், சமூகத்தாருக்கு சொல்கின்றார்கள். சமூகத்தாரோடு ஹதரத் இப்ராஹிம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த விதங்கள் எல்லாம் மிக நிறைய பதிவாக இருக்கின்றன. அனைத்தையும் சொல்லி முடிக்க முடியாது, ஒரு சிலரை ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்ப அவர்களுடைய கூட்டத்தாரில் சிலர்கள் நட்சத்திரங்களை, சந்திரனை, சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்காக இவர்கள் கையாண்ட முறையை பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ், ஆச்சரியம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தாரோடு ஒத்து போகின்றார்கள், ஒத்து போய் அவர்களுக்கு அல்லாஹ்வை விளக்கப்படுத்த முனைகின்றார்கள். ஒரு அழைப்பாளர் சமூகத்தோடு சேர வேண்டும், சேர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஊடாகவே அவர்களுக்கு அல்லாஹ்வை புரிய வைக்க வேண்டும், தீனை சொல்ல வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த படிப்பினை. சுப்ஹான் அல்லாஹ், ஒரு நபி இப்படி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ரப்பி, இது என்னுடைய ரப்பு என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சொல்லிட்டு இருக்கின்றார்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றானே என்றால் அது அவர்கள் இந்த நட்சத்திரம் என்னுடைய ரப்பு, இந்த சூரியன் என்னுடைய ரப்பு, இந்த சந்திரன் என்னுடைய ரப்பு என்று சொல்லவில்லை. அதனுடைய விளக்கம் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன என்றால் அவர்கள் அந்த கூட்டத்தார்களை பார்த்து இப்படி சொல்கின்றார்கள். குர்ஆன் என்பதை விளங்குவதற்கு ஈமானுடைய ஒளியும் தேவை, கல்புடைய வெளிச்சமும் தேவை, கல்புடைய பரிசுத்தமும் தேவை. அப்போதுதான் அதற்குரிய விளக்கம் கிடைக்கும். இல்லை என்றிருந்தால் இது என்னுடைய ரப்பு என்று சொல்லி இருக்கின்றாரே இப்ராஹிம், எனவே எதை பார்த்தும் சொல்லலாம் என்ற விளக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு நபி ஜோக்குக்காவது அப்படி சொல்லக்கூடாது, என்ற ரப்பு அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? சரி, நீங்கள் சொல்வதை போன்று இப்படி ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்ளுவோமே, இது என்று ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே என்ற அடிப்படையில் சொன்னார்கள். சமூகத்தோடு பிணைந்து, அவர்களோடு இணைந்து, அவர்கள் போற போக்கில் போய் அல்லாஹ்வை விளக்கப்படுத்துகின்றார்கள். சரி, நீங்கள் சொல்வதை போன்று நட்சத்திரங்கள் தான் ரப்பு என்று வைத்துக் கொள்ளுவோமே, அது மறைகின்றது, இப்போது விளக்கப்படுத்துகின்றார்கள். பார்த்தீர்களா, இது ரப்பாக இருக்க முடியாது, ஏன் மறைந்து விட்டதே, ரப்பு இருக்கின்றார் மறைகின்றார், அப்படியாக முடியாது. சந்திரனை பார்க்கின்றார்கள், அதை காட்டி சொல்கின்றார்கள், சரி இதுதான் ரப்பு என்று வைத்துக் கொள்வோமே, நீங்கள் சொல்வதை போன்று மறைகின்றதை கூறுகின்றார், இதுவும் அப்படியாக முடியாது, மறைந்து விடுகின்றது. காலையில் சூரியன் வருகின்றது, இப்போது கூறுகின்றார், பெரிதாக இருக்கின்றது, இதைத்தான் நீங்கள் சொல்வதை போன்று ரப்பு என்று ஆக்கி பார்ப்போமே என்று சொல்ல, அதுவும் மாலையில் மறுகின்றது, மறைகின்றது. இப்போது சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட சூரியனும் என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது என்று அல்லாஹ்வை அவர்கள் விளக்கப்படுத்துகின்றார்கள். இன்னும் ஒரு மிக நுட்பமான கருத்தும் இருக்கின்றது, மிக கவனமாக கேளுங்கள். ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி அறிவியல் கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பெரிய விஞ்ஞான கருத்துக்கள், வைத்திய கருத்துக்கள் அல்லாஹ்வை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி மிக எளிமையான, யாரும் புரியக்கூடிய அடிப்படையில் அவர்களை எதிர்நோக்கி பேச வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம். ஏன் தெரியுமா? ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் சூரியனை பார்த்து இது மிகப்பெரியது என்றார்கள், நட்சத்திரத்தை விட மிகப்பெரியது என்று சொல்கின்றார்கள். அறிவியல் என்ன சொல்கின்றது, விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது, இந்த சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று அறிவியல் சொல்கின்றது. எனவே அவர் அறிவியலை வைத்து அங்கே பேசவில்லை, விஞ்ஞானத்தை வைத்து பேசவில்லை, தன்னுடைய பார்வை எட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு புரியக்கூடிய அடிப்படையில் மிக எளிமையாக முன்வைக்கின்றார்கள் ஆதாரங்களை. இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பாளர் எப்போதும் எல்லோருக்கும் புரியும்படி பேச வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த ஆதாரம் இங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக நான் சொன்னதை போன்று சமூகத்தாரிடத்தில் வந்திருக்கின்றார்கள், குடும்பத்தோடு இருக்கவில்லை, தாண்டுகின்றார்கள், சமூகத்தாரை அழைக்கின்றார்கள். அவர்கள் சமூகத்தாரை அழைப்பதை பற்றியும் அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை விளக்கப்படுத்தும் போது அவர்கள் பேசுகின்றார்கள், சுப்ஹான் அல்லாஹ், மிகச்சிறந்த பாடம், அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த பாடம். அது என்ன பாடம் தெரியுமா? அல்லாஹ்தான் எங்களை படைத்தான், எங்களுக்கு வசதியை தருகின்றான், வாய்ப்பை தருகின்றான், நோயை தருகின்றான், அதே போன்று அதற்குண்டான சுவாசியத்தை தருகின்றான், ஆரோக்கியத்தை தருகின்றான், நலமும் கெடுதியும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகின்றது என்பது எங்களுடைய ஈமானாக இருக்கின்றது, சந்தேகமில்லை. ஆனால் அல்லாஹ்வோடு எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நானும் நீங்களும் நடக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன, அதை ஹஜ்ரத் இப்ராஹிம் எங்களுக்கு படித்து தருகின்றார்கள். பாருங்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை விளக்கப்படுத்தும் போது, அல்லதி ஹலகனி, அவன் தான் என்னை படைத்தான், ஃபஹுவ யஹ்தி, அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினான், வல்லதி ஹுவ யுஸீமுனி, அவன் தான் எனக்கு உணவளிக்கின்றான், வயஸ்தே, அவன் தான் எனக்கு குடிக்கவும் கொடுக்கின்றான், வைதா மரித்து, இங்கே பாருங்கள், நான் நோயாளியாக ஆனால் என்றார்கள், ஃபஹுவ யஸ்ரீ, அவன் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். அனைத்தையும் அல்லாஹ்வோடு இணைத்து விட்டு நோய் என்று வரும்போது தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார்கள். இது அல்லாஹ்வோடு நாங்கள் நடக்க வேண்டிய பண்பான முறையாக இருக்கின்றது. அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ்தான், ஆனால் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களை அல்லாஹ்வோடு இணைத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்தான் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கின்றான், ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான், வாகனங்களை தந்திருக்கின்றான், வீட்டை தந்திருக்கின்றான், மனைவியை தந்திருக்கின்றான், என்னவெல்லாம் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கின்றதோ அனைத்தையும் அவன்தான் தந்தது. ஆனால் மனசுக்கு வெறுப்பானது, பாரமானது, சிரமமானது, அதை தன்னுடைய நஃப்ஸோடு இணைக்க வேண்டும், தன்னுடைய பாவத்தோடு இணைக்க வேண்டும். எனக்கு சிரமம் வந்திருக்கின்றதா? அது நான் செய்த பாவத்தினால் வந்திருக்கின்றது. எனக்கு நோய் வந்திருக்கின்றதா? அது நான் செய்த தவறின் காரணத்தினால் வந்திருக்கின்றது. நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்திருக்கின்றேன், என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமா, என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமா, நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்திருக்கின்றேன், ஹராத்தில் கை வைத்திருக்கின்றேன், நான் செய்த அநியாயத்தினால், நான் செய்த பாவத்தினால், என்னுடைய குற்றத்தினால் என்று என்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வோடு நானும் நீங்களும் நடக்க வேண்டிய அழகான பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எங்களுக்கு அழகாக படித்து தருகின்றார்கள். அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய அழைப்பை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொடுக்கும் போது அவர்கள் தன்னந்தனியே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வாலிபராக இருந்தார்கள். ஏன் வாலிபராக இருந்தார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர்களை, அதாவது ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். எங்களுக்கு தெரியும், எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய சிலையினுடைய களத்திலே கோடாரியை வைத்து விட்டு வந்து விட்டார். அந்த சம்பவத்தோடு தொடர்படும் போது இதை யாரு செய்திருப்பார்கள் என்ற கேள்வி எழும்போது, அந்த மக்கள் பேசிக்கொண்ட விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றார். எப்படி அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால், சமஅனா பத்தன், ஒரு வாலிபர், அவரை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எஸ்குருகும், மக்கள் அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கின்றார், பத்தன் என்று சொல்கின்றார் அல்லாஹ் குர்ஆனில். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சொல்லும் போது அந்த மக்கள் சொல்லும் போது, பத்தன், பத்தன் என்றால் வாலிபர், வாலிபர் என்று சொன்னால் அதுவும் நல்ல உச்சிய வாலிபர் அல்ல, இளம் பருவ வாலிபர், 15, 16, 17, இப்படிப்பட்ட அந்த இளம் பருவ வாலிபராக இருக்கக்கூடியவர் என்று அந்த மக்கள் கூறுகின்றார். பத்தன் என்பதற்குண்டான கருத்தை அப்படித்தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அரபிலே வார்த்தை இருக்கின்றது. ஜெனீன் என்றால் என்ன, திபுல் என்றால் என்ன, ஷாப்பு என்றால் என்ன, ஃபதா என்றால் என்ன, ஷேக் என்றால் என்ன, இதற்கெல்லாம் தனித்தனி கருத்துக்கள் இருக்கின்றன, தனித்தனி வரையறை. இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசு வரங்காட்டும் இந்த பேர், இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசு வரங்காட்டும் இந்த பேர், இங்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பது, அந்த மக்கள் சொல்வது ஃபதன், ஃபதன் என்றால் இளம் பருவ அந்த வாலிபராக இருக்கின்றார் என்ற கருத்து. அதைத்தான் சொன்னேன், சுமாராக 15, 16, 17 அப்படிப்பட்ட அந்த வாலிபர் துடிப்புள்ளவர். அந்த துடிப்புள்ள வாலிபருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஈமானுடைய உத்வேகம் இருக்க வேண்டும், எவ்வளவு இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அந்த வேகம் இருக்க வேண்டும் என்ற அந்த படிப்பினை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த அழைப்பை செய்யும் போது உலகத்தில் தன்னந்தனியே ஒரு மனிதராக இருக்கின்றார். தன்னந்தனியே சில மனிதர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், மூன்று நபர் முஸ்லிம்களாக அப்போது இருந்தார்கள். ஒருவர் ஹஜ்ரத் இப்ராஹிம், இரண்டாவது ஹஜ்ரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், மூன்றாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மனைவி சாரா அம்மையார் அவர்கள். இந்த மூன்று பேரும் தான் உலகத்தில் அப்போது இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. உண்மையில் ஹஜரத் லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உள்ள காலகட்டமாக இருந்திருந்தால் அப்போது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் ஒரு தனி ஆளாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்த துஆக்களில் இப்படியும் ஒன்று செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் முனாஜாத்து செய்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக ஃபிஸ் ஸமாஇ வாஹித் வஅல ஃபில் அர்தி வாஹித் அஅபுது இரட்டஹா, நீ உயர்ந்தவனாக தன்னம் தனியனா தனியாளாக இருக்கின்றாய். எப்படி பூமியில் உன்னை வணங்கக்கூடிய ஒரு தனியாளாக நான் இருக்கின்றேனோ அதே போன்று நீ உயர்ந்தவனாக தனியோராளாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வை தனித்தவனாகவும் தன்னை தனித்தவனாகவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், தனியொரு ஆளாக இருந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை அறிமுகம் செய்திருக்கின்றார் என்றால் ஒரு ஈமான்தாரியின் தைரியம் எப்படி இருக்குது? ஒரு ஈமான்தாரி தனியாளாக இருந்து கொண்டு எனக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தலாம், எனக்கு இஸ்லாத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்கலாம் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம் சிலர்கள் எப்படி சொல்கின்றார்கள்? ஈமானின் அடித்தளம் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி இந்த நாட்டிலே நாம இஸ்லாம் முறப்படி வாழ்றது? சவுதி எல்லாம் பரவாயில்லை, அங்க எல்லாம் முஸ்லிம் நாடாக இருக்குது, அங்க வாழலாம், இங்க எப்படி வாழ்றது? அந்த கேள்விக்கு அந்த அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. அந்த சிந்தனை எல்லாம் உதிக்க கூடாது. ஹதரத் இப்ராஹிம் ஒரு தனியாளாக இருந்து செயல்பட்டார்கள் என்றால் அந்த காலத்தில் இருந்த அரசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கை ஆட்சி செய்யக்கூடியவனை போன்று அல்ல, அப்படிப்பட்டவர்களை போன்று இருக்கவில்லை. முழு உலகத்தை ஆட்சி செய்த அரசர்கள் நாலு பேர், அந்த நாலு பேரில் இரண்டு பேர் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், இருவர் காபிர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம்களாக இருந்த பேர் ரெண்டு பேர், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் சிக்கந்தர் துல்கர்னைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரெண்டு பேர் காபிர்களாக இருந்தார்கள். ஒன்று புஹ்த நஸ்ர் என்று சொல்லக்கூடியவன், இரண்டாவது இந்த நும்ரூத் என்று சொல்லக்கூடிய இந்த அரசனாக இருக்கின்றான். உலக அரசினை எதிர்த்து நிற்கின்றார்கள் என்றால் உள்ளத்தில் ஈமானின் உத்வேகம் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தைரியம் எங்களுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் இருக்க வேண்டும். சண்டை விடுப்பதற்காக வேண்டி அல்ல, வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்காக வேண்டி அந்த தைரியம் இருக்க வேண்டும். நாங்கள் முஸ்லிம்கள், ஈமான்தாரிகள், உண்மையான அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அந்த தைரியம் இருக்க வேண்டும். உலகம் பிறலட்டும், நான் அசைய மாட்டேன், நான் ஒரு முஸ்லிமாக இருப்பேன், கொல்லப்படுவேன், முஸ்லிமாக கொல்லப்படுவேன், உயிர் போகும், சஹீதாக உயிர் போகும் என்ற நிலை இருக்க வேண்டும். நாங்கள் ஈமான்தாரிகள், தண்டை பிடிப்பதற்காக வேண்டி அல்ல. என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், தைரியசாலிகளாக உலகத்தில் வாழ வேண்டும். அந்த ஈமான் இருக்கும் என்றால் இந்த தைரியம் எங்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுடைய பொறுமை இருக்கின்றது, அதுவும் தைரியத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஒரு ஈமான்தாரியால் தான் பொறுமையாக இருக்க முடியும், சகிப்புத்தன்மையோடு இருந்து கொள்ள முடியும், புரிந்துணர்வோடு இருந்து கொள்ள முடியும், யாரையும் மதித்து நடக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு விடயம் அல்ல, கொஞ்சம் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லி முடிக்கின்றேன். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தது, ஹாஜர் அம்மையார் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவர்கள், ஒரு அரசன் மூலமாக ஹதியாவாக இவருடைய மனைவிக்கு கிடைக்க அவர்களை இவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அடிப்படையில் அந்த பெண் ஒரு காபிராக இருந்தார், இஸ்லாம் இருக்கவில்லை. அவர்களுக்கு ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் எப்படி போதனை செய்கின்றார்கள் என்றால், எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக ஆகின்றார்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணுடைய பொறுப்பாக இருக்கின்றது. தன்னுடைய மனைவி அவள் ஒரு காபிராக இருந்தாலும் அவளை தீன்படி வாழ வைக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்கின்றாள் என்றால் அந்த பெண்ணை எப்படி தீண்டாரியாக ஆக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஹதரத் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்து ஹதியாவாக கிடைத்த அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்து அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். எப்படி அவர்களுக்கு இஸ்லாமிய போதனை கொடுக்கப்படுகின்றது, ஈமான் கொடுக்கப்படுகின்றது, அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மை கொடுக்கப்படுகின்றது, கணவனுக்கு எப்படி வழிபட வேண்டும் என்ற அந்த படிப்பினைகள் எல்லாம், அந்த தர்பியத்தை எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அதனால் சுப்ஹானல்லாஹ், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த படிப்பினை கொடுக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், சிந்தனை செய்து பாருங்கள். ஹதரத் இப்ராஹிம் இவர்களையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். ஹதரத் ஹாஜர் அம்மையார் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன எங்களை விட்டு செல்கின்றீர்களே, யாரும் இல்லாத இடத்தில். ஹதரத் இப்ராஹிம் பேசவில்லை. இரண்டாவது தடவையும் கேட்கின்றார்கள், பேசுகின்றார்கள் இல்லை. மூன்றாவது தடவை அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரத் பிஹாதா, என்ன அல்லாஹ்தான் இப்படி செய்யும்படி உங்களுக்கு பணித்திருக்கின்றானா, ஏவி இருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். என்ன சொல்ல வருகின்றேன், ஒவ்வொரு மனைவியோடும் ஒரு கணவர் எப்படி நடக்க வேண்டும் என்றால், என்னுடைய கணவர் எனக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார் என்று அந்த பெண் விளங்கக்கூடிய அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இவர் அந்த பெண்ணோடு அப்படி பண்பாக நடக்க வேண்டும். ஹதரத் இப்ராஹிம் அப்படி நடந்தார். அதனால் அந்த பெண்ணுக்கு ஆச்சரியம், மனைவிக்கு ஆச்சரியம், இவர் இப்படி எங்களை ஒற்றுமை இல்லாத இடத்துல விட்டு போகக்கூடிய ஆள் அல்லவே, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லையே, அப்படி செய்ய மாட்டாரே, என்னுடைய கணவர் இப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, மனிதர் அல்லவே, செய்ய மாட்டாரே, ஆனால் செய்கின்றாரே, புரிந்து கொள்கின்றார். அதனால் கேட்கின்றார், அல்லாஹான் இப்படி சொல்லும்படி செய்யும்படி ஏவி இருக்கின்றானா, இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி செய்யக்கூடிய கணவர் அல்லவா என்று சொல்ல அவர்கள் ஆம் என்று மாத்திரம் சொல்கின்றார்கள். மனைவியுடைய உள்ளத்திலே ஈமானை புகுத்தி இருந்தார்கள், அவர்கள் புகுத்தி இருந்தார்கள், அப்படி படித்துக் கொடுத்திருந்தார்கள், அப்படி வளர்த்திருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இதன் லாயுபையோனா, அப்படி என்றால் அந்த ரப்பு எங்களை வீணாக்க மாட்டான் என்றார்கள். ஒவ்வொரு கணவனும் படிக்க வேண்டிய பாடம், நான் என்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி புரிய வேண்டும், என்னுடைய கணவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான். நாம் கை கொடுத்து வலியிடத்தில், அதாவது மனைவியுடைய தந்தை அல்லது சகோதரனிடத்தில் கை கொடுத்து ஈஜாப் கபூல் செய்யக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான், நாம் என்ன செய்ய மாட்டோம், மனைவிக்கு அநியாயம் செய்ய மாட்டோம். அப்படி எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ முடியாத கடைசி கட்டம் வந்துவிட்டால் அவளுக்கு நான் அழகான முறையில் தலாக் சொல்லி அவரை விட்டு நான் பிரிவேன் என்ற அந்த மிக பண்பான வார்த்தையெல்லாம் அரபிலே அரபி பாசையில் சொல்லித்தரப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். சரி, கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த பாடம். அது மாத்திரமல்ல, அந்த மனைவி பிள்ளை இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கின்றார்கள். தந்தையுடைய தொடர்பு இருக்கவில்லை, தந்தை வளர்த்தவில்லை அல்ல, தாய் வளர்த்தவில்லைதான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி பண்பாக வளர்க்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், எப்படி வழிபடக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்க்கின்றார்கள், எப்படி ஒரு சாலியான பிள்ளையாக வளர்க்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்க முடியாது. தந்தை வருகின்றார் பல காலத்திற்கு பின்னால், பல நாட்களுக்கு பின்னால் சவுதிக்கு போன பாப்பாவாக இருந்தால் கையில பேகேஜோட பார்சலோட பேக்கோட வருவார். கை பேக் நிறைய சாக்லேட், பேக் நிறைய பிஸ்கட், டாஃபீஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. இவர் வந்தது அப்படி அல்ல, பல நாட்களுக்கு பின்னால வந்தாரு. ஏந்த பாசையில சொல்றதாக இருந்தால், ஒரு கையில கத்தி, அடுத்த கையில கம்பானோடு வந்தார், அடுத்த கையில கயிற்றோடு வந்தார். எதற்காக, பிள்ளையை அறுப்பதற்காக. இப்படி எங்களுடைய மனைவிமாருக்கு நடந்திருந்தால் எங்களை விட்டுட்டு போனது போராது போராத்துக்கு, இப்ப புள்ளைய கொள்ளதுக்கு வந்திருக்கிறீங்களா, என்ன நடந்திருக்கும். சாமிய சகோதரர்களே, ஒரு பிள்ளைய எப்படி வளர்த்திருக்கிறார் தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய சமூகத்தில கேட்கப்படக்கூடிய வார்த்தைகள், சொல்லி முடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சமூகத்தில சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் பிள்ளை மனைவியை விட்டுட்டு போயிட்டாரு சவுதிக்கு, அதனால குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை போட்டுட்டு போயிட்டாரு, அதனால பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. மனைவியும் சீரழிவு, பிள்ளைகளும் சீரழிவு. ஏன் அவர் விட்டுட்டு, அதாவது சவுதிக்கு போயிட்டாரு. இது சொல்லப்படக்கூடிய வார்த்தை, காதால கேட்கக்கூடிய வார்த்தை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மனைவிக்கு கொடுத்திருந்த தர்பியத், அவர் மனைவியை விட்டுட்டு போயிருந்தால் தன்னன் தனியே இருந்து அந்த பிள்ளையை பராமரிக்கின்றார்கள் மனைவி. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை, எந்த விதமான பாவமும் நடக்கவில்லை. அது மாத்திரமல்ல, பிள்ளை அனந்தரத்தில் விடவில்லை, அந்த பிள்ளை கெட்டு போகவில்லை. மாற்றமாக எவ்வளவு சிறந்த வழிபடக்கூடிய ஒரு சாதியான பிள்ளையாக வளர்கின்றார். ஒரு கணவன் அழகான மனைவியாக, மிகச்சிறந்த மனைவியாக அந்த மனைவியை ஆக்க வேண்டும். அந்த மனைவி, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை மிக பண்பாக வளர்க்க வேண்டும், சாலிகான ஒரு பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த படிப்பினை இருக்கின்றது. பிள்ளையிடத்தில் வந்து தந்தை கூறுகின்றார், யா புனைய இன்னி அரா பில் மனாமி அன்னி அத்பஹுக் பந்தூர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, உங்களை அறுப்பதற்கு நான் கனவு கண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய ஓடராக இருக்கின்றது, என்ன செய்ய என்று அபிப்பிராயம் கேட்கின்றார்கள். பிள்ளை என்ன சொல்கின்றார், சுப்ஹான் அல்லாஹ், யா அபதி, நான் சொன்னேன் ஹதரத் இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொன்ன வார்த்தை, யா அபதி, அவர்களுடைய மகன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தையும் அதே வார்த்தைதான், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, நான் என்னுடைய தந்தையோடு எப்படி நடக்கின்றேனோ என்னுடைய பிள்ளையும் அப்படித்தான் நடக்கும் என்பதை மிகச்சிறந்த உதாரணம், அதே வார்த்தையை பேசும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை அழைத்தது, யா அபதி, என்னுடைய அன்பான தந்தையே, என்னுடைய உயிருக்கும் மேலான தந்தையே, என்னுடைய இனிமையான அல்லது இனிய தந்தையே, அதே வார்த்தையை மகன் இஸ்மாயில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பாதிக்கின்றார்கள். அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லி இருக்கின்றான். யா அபதி எப்போது பயன்படுத்தினார்கள் தெரியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். ஹதரத் இப்ராஹிம் தந்தைக்கு என்னுடைய அருமை தந்தையே என்று சொன்னது எதற்காக? தந்தையை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அப்போது அன்பாக பேசினார்கள் பிள்ளை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு. பிள்ளை என்னுடைய அருமை தந்தையே என்று சொல்வது எந்த நேரத்தில் தெரியுமா? தந்தை சொல்கின்றார், இப்ராஹிம் சொல்கின்றார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மகனே உங்களை நான் அறுக்கப் போகின்றேன், உங்களை கொல்லப் போகின்றேன். மகன் சொல்கின்றான், பரவாயில்லை தந்தையே, என்னுடைய கழுத்தை அறுங்கள் என்று கழுத்தை நீட்டுகின்றார். நீட்டும் போது சொல்கின்றார், கொல்லும் போது சொல்கின்றார், என்னுடைய அருமை தந்தையே. நாம் எங்களுடைய பெற்றோரோடு அழகாக நடக்கும் போது எங்களுடைய பிள்ளையை நாங்கள் அடித்தால் கூட அந்த பிள்ளை எங்களோடு பண்பாக நடக்கும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த உதாரணம். எனவே நாம் புரிய வேண்டும், எங்களுக்கு அழகான படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. அது மாத்திரமல்ல ஹதரத் இப்ராஹிம் அவர்கள் ஜோக் பண்ணவில்லை, உண்மையாக தன்னுடைய மகனை அறுத்தார்கள். என்ன தெளிவுபடுத்துகின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால், இரட்சகா, என்னுடைய கல்வி நிறைந்த குழந்தையாக இருந்தாலும், புல்ல வாலா வெட்டியாக இருந்தால், எங்கட பாசையில சொல்றதாக இருந்தால் சொல்லக்கூடாது என்றாலும், சும்மா எங்கட பாசையில ஐஆர்சி காரணம் நாங்க சொல்றதானே, அது மாதிரி சொன்ன பேச்சு கேட்கிறான் இல்ல, புள்ளதான் சொன்ன பேச்சு கேட்கிறான் இல்ல, காலையில போனா ஜாமத்துல வாரான், கேட்கறதுக்கு ஏலாம் இருக்குது. அப்படி அடாவடித்தனம் புரியற புள்ளையாக இருந்தால் இறக்கம் இல்லா போறது வேற விஷயம். ஆனால் அப்பவும் இறக்கம் இருக்குது, உம்மமா இருக்கு, எங்களுக்கு தெரியும் புள்ள எவ்வளவு குத்தம் செஞ்சாலும் புள்ளையோட இறக்கம் தான். ஆனால் இந்த புள்ள அப்படிப்பட்ட புள்ளை அல்ல, அப்படி வழிபடக்கூடிய புள்ள, சாலிஹான புள்ள. அந்த புள்ளையோடு ஹதரத் இப்ராஹிமுக்கு எவ்வளவு இறக்கம் இருக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த புள்ளையை தான் அறுக்கிறதுக்கு தலைப்படுறாங்க. அல்லாஹ் இடத்துல தன்னை காட்டுறாங்க, யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய புள்ளையில உசிருக்கு மேலால இறக்கம் இருந்தாலும் உன்னுடைய அன்புக்கு முன்னால எனக்கு ஒன்றும் பொருட்டில்லை யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு முன்னால எந்த ஒன்றும் எனக்கு பொருட்டில்லை யா அல்லாஹ், நான் அறுக்கின்றேன், அறுக்க தயார், அறுக்கின்றேன் என்று அறுக்கின்றார்கள். சாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம், உலகத்தில் எதுவெல்லாம் எங்களுக்குடைய கல்விக்கு இன்பமாக இருக்கின்றதோ, யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கும் நேசத்திற்கும் முன்னால் எந்தொன்றும் எங்களுக்கு பொருட்டாக தெரியக்கூடாது என்ற மிகச்சிறந்த பாடம். அதை நாம் படிக்க வேண்டும், அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற அழகான படிப்பினையை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இவை இன்னும் நிறைய படிப்பினைகளை ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். அனைத்தையும் சொல்லி முடித்து விட முடியாது. வல்ல ரஹ்மான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அதிலிருந்து படிப்பினை பெற்ற நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு முஸ்லிமையும் ஆக்கியர்ல தோப்பி செய்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழச் செய்வாயாக, உன்னுடைய கட்டளைகளை ஏற்று உன்னுடைய அறிவு செல்லந்தாக வலை வசல்லம் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களை எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை முயற்சி வைப்பாயாக, முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்கள் உயிர்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, மான மரியாதையை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தை உலகத்தில் ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, எதிராக திட்டம் திட்டுகின்றார்களோ, அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவசரமாக அவர்களை தீனுடைய வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்தி கொள்வாயாக. அப்படி அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ முடிவு செய்யவில்லை என்றிருந்தால் படிப்பினைக்குரிய தண்டனைகளை நீ அவர்களுக்கு வழங்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.